இப்போது நான் எனது சத்சங்கத்தை எங்களுடைய குருமார்கள் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தன்மார்களுடன் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர், மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர், மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம். இன்று இந்த சத்சங்கத்தை நாங்கள் பாபாஜியினுடைய பிறந்த நாள் காணிக்கையாக அவருடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இந்த சத்சங்கத்திற்கு முன் இன்று எங்களுடைய உலகளாவிய சங்கங்களில் நடைபெற்ற எங்களுடைய தேக உடலுக்கான 18 ஆசனங்களும் சுவாச பயிற்சியும் அதைத் தொடர்ந்து தியானமும் காணிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டது. இப்போது நாங்கள் இந்த சத்சங்கத்தை அவரின் பிறந்த நாளுக்காக சமர்ப்பிக்கின்றோம். இன்றைய சத்சங்கத்தில் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பாபாஜியை பற்றியே பேசப்போகின்றேன். சிறிய தகவல்கள். பாபாஜி என்பவர் 203 ஆம் ஆண்டு பரங்கிப்பேட்டை என்ற இடத்தில், சிதம்பரத்தில் உள்ள பரங்கிப்பேட்டை என்ற இடத்தில் பிறந்தார். அவருக்கு தாய் தந்தை இட்ட பெயர் நாகராஜன். நாகராஜா, நாகராஜா, நாகராஜன் என்பது தமிழில் கிங் கோப்ரா, பாம்பு. அவருடைய இயற்பெயர் நாகராஜன். அவர் அங்கு வளர்ந்து கொண்டு வந்த சமயத்தில் 5 வயது நிரம்பிய நிலையில் கடத்தல்காரர்களால் அவருடைய கோயில் திருவிழாவிலிருந்து கடத்தப்பட்டு அவரை வட இந்தியாவிற்கு, தற்போது வங்காளதேசம் என்று சொல்லும் இடத்திற்கு கொண்டு சென்றார்கள். அங்கு அவர் மீன்பிடி தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்டார். 2 வருடங்கள் தொடர்ந்து அந்த பயன்பாட்டில் அவரை பயன்படுத்தி கொண்டிருந்த வேளையில் அங்கு வந்த ஒரு பெரிய முதலாளி அந்த சிறுவன் அந்த வேலையை செய்து கொண்டிருப்பதை பார்த்து அவனை காசு கொடுத்து அந்த மீனவர்களிடமிருந்து காப்பாற்றி கல்கத்தா என்ற நகருக்கு தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து அவருக்குரிய கல்விகளை கொடுக்க தொடங்கினார். அப்போதுதான் அவருக்கு தெரிய வந்தது இது ஒரு ஞான குழந்தையே தவிர சாதாரண குழந்தை இல்லை என்று. அதை அவர் அறிந்து கொண்டார், வளர்த்தவர். அவருடைய காலங்கள் கல்கத்தாவில் 3-4 வருடங்கள் அவர் அந்த குடும்பத்துடன் இருந்து வளர்ந்த வேளையில் அவர் அங்கு வரும் சாதுக்கள், அவருடைய வீட்டுக்கு கிட்ட வரும் சாதுக்களுக்கு பணிபுரிய ஓடி ஓடி சென்று பணிபுரிவார் என்பது தகவல். அவருடைய நிலையை கண்ட அந்த எஜமானர் அவர் விரும்பி கேட்டபோது அவரை அந்த சாதுக்களுடன் கதிர்காமன் செல்வதற்கு அனுமதித்தார். அவர் அங்கிருந்து கதிர்காமத்துக்கு அந்த சாதுக்களுடன் கப்பல் வழியாக இலங்கை வந்து சேர்ந்தார். அவர் வந்த நோக்கம் அந்த சாதுக்களுக்கு உதவி சேவை செய்வதன் நோக்கம். ஆனால் அங்கு வந்தவுடன் கதிர்காமத்தில் போகச்சித்தரால் ஈர்க்கப்பட்டார். போகச்சித்தரை நோக்கி தவம் இருந்து சில மாதங்கள் பூவச்சித்திரன் காட்சியை எடுத்து பூவச்சித்தர் அவருக்கு தியான பயிற்சியை அவருக்கு ஞான தீட்சையாக கொடுத்தார். தியான பயிற்சி மாத்திரமல்ல, சொரூப சமாதி அடையும் தத்துவத்தையும் விளங்கப்படுத்தினார். அதன் பிரகாரம் அவருக்கு குண்டலினி பிராணயாமம் தேவை என்றும், அந்த குண்டலினி பிராணயாமத்தை இந்தியா குற்றாலம் என்ற இடத்திற்கு, குற்றாலம் என்று இந்தியாவில் இருக்கும் இடத்திற்கு சென்று அகஸ்திய மாமுனிவரிடம் அதை தீச்சப்பெறும்படியும் அவரை ஆசீர்வதித்து இந்தியா அனுப்பினார். அப்போது அவருக்கு 12 வயது. அவர் இந்தியா குற்றாலத்திற்கு வந்து அகஸ்திய சித்தரை சந்திப்பதற்கு குற்றாலத்தில் தவம் இருந்தார். 1 நாள், 2 நாள், 3 நாள் என்று இருந்த தவம் அவருடைய சோதனையை உருவாக்கியது. அவருக்கு அது அகஸ்திய மாமுனியால் கொடுக்கப்பட்ட சோதனை. 47வது நாளை அடைந்த போது பாபாஜி மிகவும் சோர்வடைந்த நிலையில், இனி இதை விட்டுடலாமா, இதிலிருந்து தனக்கு அகஸ்தியரின் தீட்சை கிடைக்காது என்று மனம் உடைந்து போயிருந்த வேளையில், 48வது நாள் அகஸ்திய முனிவர் அவர் முன் காட்சி அளித்து அவருக்கு குண்டலினி பிராணயாம தீட்சையை முற்றாக கொடுத்தார். இந்த குண்டலினி பிராணயாமம் சிவன் பார்வதிக்கு கொடுத்து, அதன் பிறகு அது நந்தி தேவருக்கும் அகஸ்திய முனிவருக்கும் அருளப்பட்ட ஒரு சூட்சுமமான குண்டலினி பிராணயாமம். அதை அகஸ்தியர் பாபாஜிக்கு சொல்லிக் கொடுத்து அவரை ஆசீர்வதித்து அவரை தன்னுடைய பயிற்சிக்கு இமாலய மலையில் செய்வதற்கு ஆசீர்வதித்து அனுப்பினார். அப்போது அவர் அங்கிருந்து தான் பிறந்த இடமான பரங்கிப்பேட்டைக்கு வந்து அவருடைய பெற்றோர்களின் ஆசியை பெற்றும், அங்கிருந்து அவருடன் சேர்ந்து அவருடைய சாதனா சக்தியாகிய அன்னை அவர்களும் தானும் பயிற்சி செய்யப் போவதாக புறப்பட்டு இருவரும் இமயமலைக்கு சென்றார்கள். இமயமலையில் 16 மாதங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்து, அதன் மேலும் பல பயிற்சிகள் செய்து பாபாஜி 16வது வயதில் சொரூப சமாதி அடைந்தார். இந்தளவு தகவலும் யோகியார் அவர்கள் எங்களுக்கு தந்த தகவல். அங்கு அவர் சொரூப சமாதி அடைந்த பின் அவர் கௌரி சங்க பீடத்தில் தன்னுடைய சீஷியர்களுடன் வாழ்ந்து வருகின்றார். இந்த காலகட்டத்தில் 9வது நூற்றாண்டில் முதலாவதாக சத்குருகிரிய பாபாஜி இந்த சிவயோகம், தான் படித்த சிவயோகத்தை முதலாக கிரியா யோகமாக ஆதிசங்கரர் என்ற ஞானிக்கு அந்த நாளில் இடம்பெற்று கொண்டிருந்த பௌத்தம் இந்து மதத்துக்குரிய மதங்களுக்கிடையே நடைபெற்று கொண்டிருந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு உபதேசித்தார். அதன் மூலம் அந்த முரண்பாடுகள் இல்லாமல் போயின. இது 9வது நூற்றாண்டு. அவர் அந்த நேரம் கொடுத்த கிரியா தீட்சைக்குரிய பெயர் அத்வைத வேதாந்த கிரியா யோகம். ஆதிசங்கரருக்கு வழங்கப்பட்டது, ஒருவருக்கு மாத்திரம். அதன் பின்னர் 6 நூற்றாண்டுகளாக அவர் இந்த உலகிற்கு வரவில்லை. மீண்டும் 15வது நூற்றாண்டில் கபீர்தாஸ் என்னும் ஒரு அரசன், இந்தியா முழுதலையும் ஆண்டு கொண்டிருந்த ஒரு முஸ்லீம் மன்னனுக்கு, அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த முஸ்லீம் இந்து மதத்துக்கிடையான முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக அந்த தீட்சையை அந்த அரசனுக்கு கொடுத்தார். அந்த அரசனும் தன்னுடைய பதவியை விட்டு இறங்கி இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டு அந்த தீட்சை பெற்றவுடன், அந்த நேரத்தில் நடைபெற்று கொண்டிருந்த இஸ்லாம் இந்து மதத்துக்குரிய இடையில் இருக்கிற முரண்பாட்டை தீர்த்தார். அவருக்கு பாபாஜி சொல்லிக் கொடுத்த கிரியா யோகம் கபீர் ஹத் கிரியா யோகம். அதன் பின் 300 ஆண்டுகள் அவர் இங்கு வரவில்லை உலகத்திற்கு. அதன் பின் அவர் வந்தது 18வது நூற்றாண்டில் லாகிரி மாஷேர் என்று ஒரு ஞானிக்கு இந்த கிரியா தீட்சையை யோகதா கிரியா தீட்சை கிரியா யோகம் என்ற முறையில் உபதேசித்தார். நான் அவருடைய கதைக்கு அங்கே போகவில்லை. இன்று பாபாஜியுடன் முக்கியமான பிறந்த நாள் சத்சங்கம், பாபாஜியை பற்றியே பேசிக்கிட்டு போவோம். அந்த தீட்சை கபீர்தாஸுக்கு லாகிரி மகேஸ்வருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தீட்சை கொடுக்கும் போது தான் இந்த தீட்சையை இந்த யோகதா கிரியா யோகா முறையை மக்களுக்கு கொண்டு செல்லும்படியும், குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த லாகிரி மகேஸ்வரை அதே வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்து மக்களுக்கு, அவருடைய இடத்தில் இருக்கும் மக்களுக்கு இந்த தீட்சையை சொல்லிக் கொடுத்து அவரையும் அந்த வாழ்க்கை வாழ்ந்து உன்னதமான கிரியா யோகா நிலையை அடைந்து மக்களுக்கு அதை செய்து காட்டும்படி வாழ்த்தி அனுப்பினார். லாகிரி மகேஸ்வரும் அதன்படி நடந்து மக்களுக்கு அதை உபதேசித்து அவருடைய 63 வயதில் அவர் சமாதியாகினார். அவரை தொடர்ந்து இந்த கிரியா யோகம் யுக்தீஸ்வர கிரிஜிக்கு லாகிரி மகேஸ்வரால் கொடுக்கப்பட்டது. அவரையும் பாபாஜி நேரடியாக காட்சி கொடுத்து அருள் செய்தார் ஒரு கட்டத்தில். அதைத் தொடர்ந்து யுக்தீஸ்வர கிரிஜி யோகானந்த கிரிஜிக்கு இந்த யோகத்தை கொடுத்தார். அவரும் பாபாஜி நேரடியாக அவரையும் சந்தித்தார் தன்னுடைய பணிகளை செய்வதற்கு. இதில் இருக்கும் விடயங்கள் என்னவென்றால், லாகிரி மகேஸ்வர் குடும்ப வாழ்க்கையில், அதாவது கிரகஸ்தன் என்று சொல்லுவோம், அந்த நிலையிலிருந்து கிரியா யோகத்தை ஒன்றெடுக்கும் வழியை உலக மக்களுக்கு செய்யும்படி செய்தார். அதைத் தொடர்ந்து யுக்தீஸ்வர கிரிஜி, அவர் கிரகஸ்தனாக இருந்தவர், கிரகஸ்தன் வாழ்க்கை வாழ்ந்தவரை அந்த வாழ்க்கை முடிவில் என்றால் அவருடைய கொஞ்ச வயதிலேயே அவருடைய மனைவி தவறிவிட்டார். ஆகவே அவர் 30 வயதில் இருக்கும்போது அவரை சந்நியாசம் எடுத்து சந்நியாச வாழ்க்கையில் இருந்து இந்த கிரியா யோகத்தை மக்களுக்கு செய்து காட்டும்படி செய்து அதை உலகிற்கு வெளிப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து வந்த யோகானந்த கிரிஜி குடும்ப வாழ்க்கையிலேயே ஈடுபடாது நேரடியாகவே யுக்தீஸ்வர கிரிஜியிடமிருந்து சந்நியாசம் பூண்டு சந்நியாச வாழ்க்கையிலேயே வாழ்ந்து இந்த கிரியா யோகதா கிரியா உதை உலகிற்கு வட அமெரிக்காவிற்கு எடுத்து சென்று அங்கு கிறிஸ்தவர்களாக அந்த மதத்தில் கூடுதலாக இருந்தவர்கள் எல்லோருக்கும் யோக முறையை விளங்கப்படுத்தி அதை உலகிற்கு பரப்பினார். அப்போது நீங்கள் இதை உன்னதமாக பார்ப்பீர்களாக இருந்தால், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சொல்லும் பிரம்மச்சாரியம் கிரகஸ்தன் வனப்பிரஸ்தன் சந்நியாசம் இந்த முறைகள் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த முறைகள் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு ஞானியை பாபாஜி உருவாக்கினார். ஆதிசங்கரர் முதல் யோகானந்த கிரிஜி வரை. ஸோ அதுக்கு அடுத்ததாக 19வது நூற்றாண்டில், 1952 ஆண்டு நாங்கள் எங்களுடைய முறையில் நாங்கள் வளர்ந்து கொண்டு வரும் இந்த கிரியா யோகத்தின் எங்களுடைய உபகுருவான பாபாஜி சத்குரு உபகுருவான யோகி ராமையா அவர்கள் இந்த யோகத்தை, யோகி ராமையா அவர்களுக்கு பாபாஜி சைவ சித்தாந்த கிரியா யோகமாக உருவகித்து முழுக்க முழுக்க இந்த கிரியா யோகத்தின் தத்துவத்தை சைவ சித்தாந்தத்தில் இருக்கின்றது என்பதை அவருக்கு சொல்லிக் கொடுத்து இந்த யோகத்தை 4வது முறையாக இந்த உலகிற்கு கொண்டு வந்தார். இதில் இருக்கும் விடயம் என்னவென்றால், நாங்கள் பின்னோக்கி போய் பார்ப்போமாக இருந்தால், முதலாவதாக இந்த கிரியா யோகம் உலகத்திற்கு வந்தது புத்த மதத்தை இந்து மதத்துக்குரிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு புத்த மதம் என்பது இந்த உலகத்தில் இருக்கும் நான்கு முக்கிய மதங்களில் ஒன்று. அதை தொடர்ந்து வந்தது 15வது நூற்றாண்டில் இஸ்லாம் மதத்தில் இருக்கும் முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு அது இந்த உலகத்தில் இருக்கும் நான்கு மதங்களில் இன்னொன்று. அதைத் தொடர்ந்து 18வது நூற்றாண்டில் இந்த கிரியா யோகம் யோகதா கிரியா யோகமாக உருவெடுத்தது. அது கிறிஸ்தவ மதத்தில் இருப்பவர்களுக்கு இந்த யோகத்தை கொண்டு செல்வதற்கு. நான் அது மூன்றாவது மதம், பெரிய மதம் இந்த உலகத்தில். நான்காவதாக உருவெடுத்தது தான் எங்களுடைய சைவ சமயம், இந்து சமயத்திற்கு. அதாவது கிரியா யோகம் முழுக்க முழுக்க சிவ யோகத்தில் இருந்து வந்த என்ற தத்துவத்தை பாபாஜி யோகியார் மூலமாக உலகத்திற்கு கொண்டு வந்தார். இதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த நான்கு மதங்களும் பாபாஜியால் தொடப்பட்டவை. அது மாத்திரமல்ல, சைவ சித்தாந்தத்தில் சொன்ன முறைப்படி வாழ்க்கையில் உள்ள எல்லா நிலைகளிலும் இந்த நான்கு முறைகளிலும் பாபாஜியின் வழிவந்த எங்களுடைய குருமார்கள் எல்லோரும் ஒவ்வொருவர் நிலையிலும் இந்த கிரியா யோகத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பாபாஜியின் திருக்கமலத்தை அடைந்தார்கள். ஆகவே இன்று பாபாஜியின் பிறந்த தினமான இன்று நாங்கள் அதை எங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த சத்சங்கத்தில் நான் அதை பற்றி சுருக்கமாக உங்களுக்கு சொன்னேன். அந்த யோகி ராமையாவர் யோகி ராமையாவின் வழிவந்தவர்கள்தான் எங்களுடைய சாதகர்கள். இந்த உலகளாவிய சங்கங்களின் சாதகர்கள் பலரிடம் இந்த டீச்சை எடுத்திருக்கின்றார்கள். எல்லோரும் யோகி ராமையாவின் வழிவந்தவர்கள். நாங்கள் படித்த யோகம் சைவ சித்தாந்த கிரியா யோகம். அந்த முறையில் பாபாஜி எங்களுக்கு இந்த முறையை யோகியார் மூலம் என்னவாகி தந்தார் என்றால், எங்களுடைய ஐந்து கை விரல்களுக்கும் சமமாக இயங்கும் எங்களுடைய உடலில் இருக்கும் ஐந்து உறைகளுக்காக இந்த கிரியா யோகத்தை சைவ சித்தாந்த யோகமாக தந்தார். அந்த உடல்கள் யாவன? தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறி உடம்பு, ஆத்ம உடம்பு. அது சைவ சித்தாந்தத்தில் வர்ணிக்கப்பட்ட முறை. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அங்கு கோஷங்களாகவும் கிரியா யோகத்தில் தேகங்களாகவும் சொல்லப்பட்டது. எல்லாம் ஒன்றே. ஆகவே இந்த ஐந்துடலுக்கான பயிற்சியை அவர் யோகியாருக்கு வகுத்து கொடுத்து அது இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா நாடுகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்று அவரிடம் சொல்லி அவருக்கு பணியை கொடுத்து, அதன்படி யோகியார் இந்த கிரியா யோகத்தை உலகத்தில் இருக்கும் 52 பெரிய நாடுகளுக்கு எடுத்து சென்று அங்கு சங்கங்கள் அமைத்து இந்த கிரியா யோகம் வளருவதற்கு வித்திட்டார். அந்த வித்து எங்களுடைய சங்கங்கள் அமைந்திருக்கும் எல்லா நாடுகளிலும் இடப்பட்டது. அந்த வித்தில் இருந்துதான் நாங்கள் வளர்ந்து வருகின்றோம். இந்த கிரியா யோகத்தை சாதனை செய்கின்றோம். முடிந்தளவு மக்களுக்கு எடுத்து செல்கின்றோம். ஆகவே இந்த கிரியா யோக பாபாஜியின் கிரியா யோகம் மிகவும் உன்னதமான யோகம் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த கிரியா யோகத்தை நாங்கள் இந்த புறப்பில் பெற்றதற்கு உரிய காரணம் இந்த சாதகர்களாக இருப்பவர்கள் மாத்திரம். நாங்கள் முன்னைய புறப்பில் செய்த புண்ணியம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை தொடர்ந்து செல்வதற்கு ஒரு நிலையில் நாங்கள் இந்த புறப்படுத்தி வந்தோம். இந்த புறப்பில் நாங்கள் யோகத்தை தொட வேண்டிய நிலை அல்லது தொடர்ந்து செல்ல வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டோம். ஆகவே இந்த யோகத்தை கிடைத்தவர்கள் இந்த யோகத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். பாபாஜியின் கிரியா யோகம் என்பது அற்புதமான யோகம், சிவ யோகத்திலிருந்து வந்தது. ஆகவே இந்த யோகத்தை நீங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இன்னும் அவரின் வாழ்க்கையில் வந்த சிறு 2-3 தகவல்களை பார்த்துவிட்டு அடுத்த பகுதிக்கு செல்கின்றேன். அதாவது, ஒரு முறை காசியில் தஸ்மேதா காடு என்று சொல்லப்படும் காசியில் கங்கை அருகில் இருக்கும் ஒரு இடத்தில் பாபாஜி, லாகிரி மகேஷ்வர், இன்னொரு ஞானி, மூவரும் அன்னையை சித்தரிசித்தார்கள். அன்னை அங்கிருக்கும் கோயிலிருந்து வழிபட்டு மூவருக்கும் காட்சி கொடுத்தாள் கிரியா அன்னை. அந்த நிகழ்வின் போது பாபாஜி, அது கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேற்பட்ட நிகழ்வு, பாபாஜி தன்னுடைய ஸ்வரூப சமாதி நிலையை விட்டு தான் விலத்த இருப்பதாகவும் தான் இறையாக மாறுவப்போவதாகவும் கருத்து தெரிவித்திருந்தார். அந்த நேரம் எங்களுடைய சக்தியான அன்னை அவரை அப்படி செய்யக்கூடாது, அவருடைய சேவை இந்த உலக பாமர மக்களுக்கு இன்னும் தேவை, ஆகவே அவர் அந்த சொரூப சமாதி நிலையை விட்டுவிடக்கூடாது என்று வேண்டியதற்கிணங்க அவர் அந்த முடிவை, அன்னையின் முடிவை ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் எங்களுக்கு பாபாஜி இன்னும் சத்குருவாக இருந்து எங்களுடைய சாதனையிலும் எங்களுடைய இந்த கிரியா யோகா வளர்ச்சியிலும் அவர் எங்களுடன் இருந்தே பயணித்து எல்லாம் செய்து வருகின்றார். அதற்கு நாங்கள் முதற்கண் எங்களுடைய அன்னைக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். இப்போது அன்னையை பற்றிய சிறு தகவல்கள். கிரியா அன்னை பாபாஜியும், பாபாஜி ஒரு அதி உயர்ந்த சொரூப சமாதி நிலையை அடைந்தவர். அதேபோல் சொரூப சமாதி நிலையை அவரை விட குறைந்த நிலையாக இருந்தாலும் சொரூப சமாதி நிலையை அடைந்தவர்கள் இன்னும் இருவர் கிரியா யோகத்தில், அது கிரியா அன்னை, கிரியா அம்மான். இருவரும் பாபாஜியுடன் கௌரி சங்க பீடத்தில் இமாலயா மலையின் மேல் நுனியில் வசித்து வருகின்றார்கள். இந்த அன்னையின் பகுதி அந்த ஆசிரமத்தில், கௌரி சங்க பீடத்தில் காலை 4 மணியில் எழுந்து இரவு 8 மணி தூக்கத்திற்கு போகும் வரைக்கும் அந்த பாபாஜியுடன் தற்போது இருக்கும் 14 சீடர்கள், பாபாஜி தன்னையும் சேர்த்து 16 பேர் அந்த இடத்தில் சீவித்து வருகின்றார்கள். அவர்கள் அவ்வளவு பேருக்கும் சேவை செய்வதும் அந்த ஆசிரமத்திற்கு அன்னையாக இருந்து அந்த ஆசிரமத்தை கொண்டு செல்வதும் தான் அந்த சக்தியின் வேலை. அதை பற்றி நாம் விரிவாக போகவில்லை. அதே மாதிரி யோகியார் முறைப்படி நாங்களும் எல்லா எங்களுடைய சங்கங்களுக்கும் ஒவ்வொரு தாயை நியமித்திருக்கின்றோம், சக்தியை நியமித்திருக்கின்றோம். அவர்களும் அந்த சேவையை அதே முறைப்படி செய்து வருகின்றார்கள். இன்னும் மேலோங்கி செய்ய வேண்டும், எங்களுடைய ஆசிரமங்களை நடத்தி செல்ல வேண்டும், அந்த ஆசிரமத்துக்கு வரும் சாதகர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் குறிப்பாக சொல்ல விரும்புகின்றேன். இப்போது நாங்கள் இவற்றை பற்றியெல்லாம் பேசிவிட்டோம். அடுத்த நிகழ்வான பாபாஜியின் கிரியா யோகத்தில் இருக்கும் சாதகர்கள் எல்லோரும், பிளஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், சாதகர்கள் எல்லோரும் 3 உறுதிமொழியை எடுக்க வேண்டும் என்று பாபாஜி வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் கொடுத்திருக்கின்றார் புத்தகம் மூலம். அதை எத்தனை பேர் பார்த்தீர்கள் பார்க்கவில்லை என்று எனக்கு தெரியாது, ஆனால் எங்களுடைய சங்கங்கள் எல்லாவற்றில் சுவரிலும் அது பொறிக்கப்பட்டிருக்கின்றது. கிரியா யோகா சாதகர்கள் எடுக்க வேண்டிய உறுதிமொழி, அதாவது நீங்கள் எடுக்க வேண்டிய பிளட்ஜ். அந்த உறுதிமொழியை இன்று அவருடைய பிறந்த நாளில் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகின்றேன். அதை உற்றாக பார்க்காதவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படியொன்று இருக்கென்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அதை நான் வாசிக்கின்றேன். நீங்கள் கண்களை மூடிக்கொண்டிருந்து அதை உள்வாங்குங்கள். கிரியா பாபாஜி சங்கத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு அன்பரும் கீழ்கண்டவற்றை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும். சத்குரு பாபாஜியின் சொல், நான் நோயற்றவர்க்கு மருந்தாகவும் நோய் தீர்ப்பவனாகவும் தொண்டனாகவும் இருப்பேன். பசியையும் தாகத்தையும் போக்க உணவையும் பானங்களையும் தருவேன். முதியோர்க்கு நான் உணவாகவும் தண்ணீராகவும் இருப்பேன். ஏழைகளுக்கு நான் எப்போதும் உதவுவேன். அவர்கள் தேவையை பல் வகையாலும் பூர்த்தி செய்வேன். அது முதலாவது உறுதிமொழி. இரண்டாவது, இன்று எல்லோரும் நாங்கள் பாபாஜியின் பிறந்த தினத்தில், அதை நாங்கள் பாபாஜிக்கு முன்னால் இன்று அந்த உறுதிமொழியை எடுக்காதவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னையும் என் சுகத்தையும் முழுவதுமாக கிரியா பாபாஜிக்கு அர்ப்பணிப்பேன். எல்லோருக்கும் தேவையானது கிடைக்க வேண்டும். சரணாகதியில்தான் சலனம் இருக்காது. மற்றவருக்கு கொடுப்பதில்தான் சரணாகதி நிறைவாகும். அது இரண்டாவது உறுதிமொழி. மூன்றாவது, பாதுகாப்பற்றவர்களை நான் காப்பேன், வழியற்றவர்களுக்கு வழி காட்டுவேன், கரை சேர கப்பலாகவும் துடுப்பாகவும் பாலமாகவும் இருந்து அவர்களை அக்கறை சேர்ப்பேன், தேவையானவர்களுக்கு விளக்காகவும் படுக்கையாகவும் இருப்பேன். ஓம் தத் சத் ஓம் கிரியா பாபாஜி. இந்த மூன்று உறுதிமொழிகளையும் இன்று அவருடைய பிறந்த நாளில் நாங்கள் எல்லோரும் மனதில் உள்வாங்கி இருக்கின்றோம். என்றபடியால் இன்றைய சத்சங்கம் அவர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சத்சங்கம். இந்த சத்சங்கத்தில் இந்த கிரியா பாபாஜியின் முறைப்படி எங்களுடைய குருமார்களின் தகவல் படி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நாங்கள் இந்த சத்சங்கத்தை பாபாஜியின் அவருடைய பிறந்த நாளுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். அவருடைய பாத காணிக்கையில் அதற்காக அவருடைய மந்திரத்தை பஜனாக 16 முறை நான் சொல்லுவேன். நீங்கள் அதை திரும்ப சொல்லுங்கள். ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஓம் ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நமஹ.
ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நமஹ.
ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நமஹ.
ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நமஹ.
ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஓம்
ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஓம்
ஓம் கிரியா பாபாஜி
நமஹ. ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நமஹ.
ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நமஹ.
ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நமஹ.
ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நமஹ.
ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நமஹ.
ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நமஹ.
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 ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஓம் இப்போது ஒரு பஜனையும் அவருடைய பிறந்த நாளுக்கு நாங்கள் சமர்ப்பணமாக செய்வோம். நான் சொல்லுகின்றேன், அதை மீண்டும் நீங்கள் 16 முறை நாங்கள் தொடர்ந்து செல்வோம். அந்த பஜனை 16 முறை நான் சொல்லப் போகின்றேன். நீங்களும் தொடர்ந்து நான் சொன்ன பின் அதை தொடர்ந்து சொல்லுங்கள். பாபாஜி நம ஓம், அன்னை நம ஓம், அம்மா நம ஓம், யோக நமக. பாபாஜி நம ஓம், அன்னை நம ஓம், அம்மா நம ஓம், யோக நமக. பாபாஜி நம ஓம், அன்னை நம ஓம், அம்மா நம ஓம், யோக நமக. பாபாஜி நம ஓம், அன்னை நம ஓம், அம்மா நம ஓம், யோக நமக. சத்சங்கத்தை இத்துடன் பாபாஜியின் பிறந்த தினத்துக்கு காணிக்கையாக கொடுத்து நிறைவு செய்து இதைத் தொடர்ந்து எங்களுடைய வினா உடையலுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காணுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி.